الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وزكريا إذ نادى ربه ربي لا تذرني فردا وأنت خير الوارثين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவன் ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வழங்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதாவும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்குமாறும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றை தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மில் பல பேர் திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறோம், இன்னும் பல பேர் திருமணம் முடிப்பதற்கு இருக்கிறோம். ஏன் நான் திருமணம் முடிக்க வேண்டும்? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. திருமணம் முடித்தவர்கள் தம்மிடத்திலே கேட்க வேண்டும், நான் ஏன் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை ஒன்றிலே இருக்கிறேன்? திருமணம் முடிக்க இருப்பவர்கள் தம்மிடத்திலே கேள்வி ஒன்றை கேட்க வேண்டும், நான் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை ஒன்றில் இணைய வேண்டும் என்று. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த கேள்விக்கு வித்தியாசம் வித்தியாசமான பதில்கள் இருப்பதும் எனக்கு தெரியும். ஒரு வருடம் நீர் ஏன் திருமணம் முடித்திருக்கிறீர், அல்லது திருமணம் முடிப்பதற்கு நீர் நாடுகிறீர், விரும்புகிறீர் என்று கேட்டால் அவர் சொல்வார், இது வயதுக்கு வந்தால் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்னும் ஒருவரிடம் கேட்டால், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் திருமணம் முடிக்கிறார்கள், நான் மட்டும் இப்படி இருப்பதா, எனவே தான் நானும் முடிக்கிறேன் என்பார். இன்னும் ஒருவரிடம் கேட்டால், எனது வயதை ஒத்தவர்கள் எல்லாம் இந்த பருவத்திலே மனம் முடிக்கிறார்கள், எனவே நானும் மனம் முடிக்க வேண்டும் என்பார். வேறொருவரிடத்திலே கேட்டால், என்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்ய வற்புறுத்துகிறார்கள், அதனால் நான் முடிக்கிறேன் என்பார். இப்படி வித்தியாசம் வித்தியாசமான பதில்கள். இன்னும் சிலரிடத்திலே கேட்டால், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உதவியாக இருப்பதற்கு வீட்டிலே ஒரு பெண் இல்லை, எனவே தான் ஒரு பெண்ணை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டால் என்னுடைய எனக்கும் வசதியாக இருக்கும், என்னுடைய தாய் தந்தையருக்கும் வசதியாக இருக்கும், அதனால் முடிக்கிறேன் என்பார். ஒரு பெண்ணிடத்திலே கேட்டால், என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் தொடர்ந்தும் பாரமாக இருப்பதற்கு விருப்பம் இல்லை, எனவே ஒருவருடைய கரம் பற்றி இல்லற வாழ்க்கையில் இனிதே நுழைந்தால் என்னுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், எனது பெற்றோருக்கும் பாரம் குறையும், சுமை இல்லாமல் போயும், அப்படி அந்த நோக்கத்துக்காக முடிக்கிறேன் என்று நம்மில் உள்ள பெண் பிள்ளைகளும் சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் சிலர் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை அதனால் செய்கிறேன் என்பார்கள். வேறு சில இடத்திலே கேட்டால், நபி அவர்களுடைய சுன்னத் அதனால் செய்கிறேன் என்பார்கள். இப்படி அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒவ்வொரு வருடத்திலும் வித்தியாசம் வித்தியாசமான பார்வையின் திருமணத்தை பற்றியும் அதனுடைய நோக்கத்தை பற்றியும் இருக்கிறது. பலரும் பலவிதமாக இந்த திருமணத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே, அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது. நான் ஏன் திருமணம் செய்துள்ளேன், அல்லது நான் ஏன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு. இஸ்லாம் உண்மையிலேயே திருமணத்தை சொல்லி இருந்தாலும், இல்லற வாழ்க்கையை சொல்லி இருந்தாலும், அதற்குரிய நோக்கத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. திருமணத்தை பொறுத்த மட்டிலே இஸ்லாத்தின் பார்வையிலே அது ஒரு ஆரம்பத்தில் ஒப்பந்தத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஆப்பு, ஒரு ஒப்பந்தம், திருமண பந்தம் என்று சொல்லுவோமே, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் தான். அன்புள்ளவர்களே, முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தை அப்படித்தான் ஆரம்பிக்கின்றான். இருவர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தாம் குடும்பமாக இணைந்து கொள்வதை, அதற்குரிய ஏற்பாடுகளுடன் செய்து கொள்வதை திருமண ஒப்பந்தமாக நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படித்தான் பார்க்கிறது. ஆனால் அந்த ஈஜாபும் கபூலும், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த பெண்ணை மனமுடித்து வைக்கக்கூடிய பெண்ணின் தந்தை அல்லது அவரை அடுத்துள்ள அதிகாரம் பெற்ற வழியும், அவர் சொல்லக்கூடிய ஈஜாபை, நான் இந்த பிள்ளையை உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஈஜாபை, அந்த ஒப்பரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது வார்த்தைகளின் சொல் தொடர் ஒன்றை ஒருவர் ஏற்றுக்கொள்வதுமாக இருப்பது, இது உண்மையிலேயே திருமணத்தின் ஒப்பந்தம் நடந்தேறுகின்றது என்பதை தான் சொல்லுகிறது. என்னுடைய மகள், இன்ன பெயருள்ள இந்த மகளை உங்களுக்கு நான் முடித்து தந்தேன் என்று சொல்ல இன்னும் ஒருவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், நீங்கள் எனக்கு முடித்து தந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் என்றால், ஈஜாபும் கபூலும் நடந்து போய்விட்டது. இதில் விளையாட்டுக்கு செய்தாலும் கூட நடந்தேறும். ஏனென்றால் திருமணத்தின் வார்த்தைகள் விளையாட்டுக்குரியவை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜித்துஹுன்ன ஜித்துன் வ ஹஜ்ஜுஹுன்ன ஜித்துன். மூன்று விடயங்கள் இருக்கின்றன, அதை வேண்டுமென்று சொன்னாலும் அது வேண்டுமென்று தான் நடக்கும், அது விளையாட்டுக்கு சொன்னாலும் வேண்டுமென்று தான் இருக்கும். மூன்று விடயங்கள், அதை வேண்டுமென்று சொன்னாலும் அதனுடைய சீரியஸ்னஸும் சீரியஸ்னஸ் தான், அதனுடைய தீவிரத்தன்மையும் தீவிரத்தன்மை தான். அதனை ஜோக்காக சொன்னாலும் அது தீவிரமாகத்தான் இருக்கும், அது சீரியஸாகத்தான் இருக்கும். அதனை முதலாவதாக சொன்னார்கள் நிக்கா. அந்நிக்கா, ஒருவர் விளையாட்டுக்கு ஒருவரை பார்த்து ஒரு தன்னுடைய மகளின் பெயரை சொல்லி உமக்கு நான் முடித்து தருகிறேன் என்னுடைய இந்த மகளை என்று சொல்ல, அவரும் விளையாட்டுக்கோ வெற்றிக்கோ ஆண் மனவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் கணவன் மனைவி என்ற அந்த நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். எனவே திருமணம் என்பது மொத்தத்தில் ஒரு விளையாட்டுக்குரிய ஒரு சாமானோ அல்லது விளையாட்டுக்குரிய ஒரு ஒப்பந்தமோ அல்லது விளையாட்டு வாழ்க்கையோ அல்ல என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புரிய வைத்திருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே திருமணம் என்பதை அல்லாஹ் முதலாவதாக ஒரு ஒப்பந்தத்தில் இருந்து ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலாவது கேள்வி. ஏன் இப்படி ஒன்றை செய்ய வேண்டும்? எனக்கு அந்த திருமணத்தின் பின்னால் என்ன நோக்கம் இருக்கிறது? நான் இந்த திருமணத்தை செய்வதன் மூலம் திருமணம் செய்யாமல் நான் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியாதா? திருமணம் செய்துதான் நான் நாடுகின்ற நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள் இந்த திருமணத்தின் நோக்கத்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் திருமணத்தின் நோக்கத்தை சொல்லி வைத்தான். நீங்கள் எல்லாம் உங்களுக்கிடையில் இருவர் ஒரு குடும்பமாக இணைந்து கொள்வதானது ஒரு தீனின் அடிப்படையிலே, மார்க்கத்தின் அடிப்படையிலே, மார்க்கமுள்ள தீனுள்ள ஒரு குடும்பத்தையும் ஒரு சந்ததியையும் உருவாக்குவது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழிகளிலிருந்தும் நாம் முடிவுக்கு வர முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய ஒரு உடம்பிலுள்ள ஆசையை ஹலாலான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மாத்திரம் திருமணம் என்றிருந்தால் இஸ்லாம் அப்படி அதனை பார்க்கவில்லை. அது ஒரு பகுதியாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. திருமணத்தின் முழு நோக்கமும் அதுவல்ல. உண்மைதான், உண்மைதான், என்னுடைய உடம்பில் உள்ள ஒரு ஆசையை ஹலாலாக நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி, தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் காட்டித்தந்த வழி. அதற்காக வேண்டி திருமணத்தின் நோக்கம் அதுதான் என்பதல்ல, அதுவேதான் திருமணத்தின் முழுமையான நோக்கம் என்பதல்ல, அது ஒரு பக்கம். யாமாஷர ஷபாப் தொடரக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னது அதுதான். வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு எவருக்கு, உங்களில் எவருக்கு உடலுறவு கொள்வதற்கு உடம்பிலே வாகும் சக்தியும் வலிமையும் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அதுக்கு காரணம் நபி அவர்கள் சொன்னார்கள், அது அவருடைய பார்வையை பணிய செய்யும், பார்வையை தாழ்த்துவதற்கு உதவும், அவருடைய மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்தால் அவர் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டு விடுவார், பகிர்ந்து கொள்வார், வேறொரு பிள்ளையான
வழியிலே தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதிலிருந்து தனது மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார். அன்புள்ளவர்களே, இது நபி அவர்கள் சொன்னதுதான் உண்மைதான். ஆனால் இது திருமணத்தின் முழுமையான நோக்கத்தின் தகுதி ஒரு பகுதியாக இருக்கிறது. நபி அவர்கள் இன்னும் பலதையும் சொன்னார்கள். ஒரு மனிதர் உங்களிடத்திலே ஒரு பெண்ணை திருமணம் கேட்டு வந்தால் அந்த மனிதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவருடைய தீனும் நன்றாக இருக்கிறது, அவருடைய குண இயல்பும் நன்றாக இருக்கிறது, உங்களுக்கு பிடித்திருக்கிறது, அவருக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். இது அசத்தத இலைக்கும் தனது தீனை, அவருடைய தீனையும் அவருடைய பண்பாட்டையும் அவருடைய மார்க்கத்தையும் அவருடைய பண்பாட்டையும் நீங்கள் கண்டு திருப்தியுறுகிறீர்கள் என்றால் அவர் உங்களிடத்திலே மனம் கேட்டு வந்தால் திருமணம் செய்து வையுங்கள் என்று யாரையாவது காட்டி கேட்டு வந்தால் அவருக்கு அவர் சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர் ரெண்டையும் பார்க்கும்படி சொன்னார்கள். அவரிடத்திலே தீனும் இருக்கிறது, அவரிடத்திலே குண இயல்பும் நன்றாக இருக்கிறது. இங்கே நபி அவர்கள் தீனை பார்க்கும்படி கூறுகிறார்கள். ஒரு மணாளன் அல்லது ஒரு ஆணிடத்திலே குடும்பத்தை கையேண்டக்கூடிய ஒருவனிடத்திலே இப்படியும் பாருங்கள் என்றார்கள். அதே சமயத்திலே பெண்களை பொறுத்தமட்டிலே தீனுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும், உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். பெண்கள் பல நோக்கங்களுக்காக வெளி சமூகத்திலே திருமணம் செய்யப்படுகிறார்கள். துன்கஹல் மர்அத்துல் அர்பஈன் என்ற அந்த ஹதீஸின் தொடரிலே ஒரு பெண் அவளுடைய பணத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறாள், ஒரு பெண் அவளுடைய குடும்ப பெருமைக்காக திருமணம் செய்யப்படுகிறாள், இன்னும் ஒரு பெண் அவளுடைய அழகுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள், இன்னும் ஒரு பெண் அவளுடைய மார்க்கத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். நல்ல தீன் உள்ளவள், தொழுகி இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத்தும் இருக்கிறது, இஸ்லாத்தின் இதர காரியங்கள் எல்லாம் அவளுக்கிடையே அப்படியே அப்பளிக்கற்ற முறையில் இருக்கிறது. எனவே இவள் நல்ல மார்க்கப்பட்டு உள்ளவள், மார்க்க நடத்தி உள்ளவள், தீனுள்ள ஒரு பெண்மணி, அதுக்காக வேண்டியும் திருமணம் செய்யப்படுகிறாள் என்று நாளையும் சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள். தீனுடையவளை கொண்டு நீர் வெற்றி பெறுக என்று சொன்னார்கள். எவரையும் நீர் திருமணம் முடிக்கலாம், தீனுள்ள பெண்ணை நீர் திருமணம் முடித்தீர் என்றால் உமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லி வைத்தார்கள். அங்கே முன்னைய ஹதீஸிலே நீங்கள் மணாளனிடத்திலே தீனை பாருங்கள் என்று சொல்லி வைத்தார்கள், இந்த ஹதீஸிலே மணாளியிடத்திலே தீனை பாருங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். இது என்ன, எதனை காட்டுகின்றது என்றால் திருமணத்தின் பின் ஒரு இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஆகிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் இரண்டு பேர் இதுவரை காலமும் தண்ணியப்பட்டிருந்தவர்கள், இதுவரை காலமும் ஒருவர் மற்றவரோடு தொடர்பு இல்லாமல் இருந்தவர்கள் சட்டபூர்வமாக இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு குடும்பம் இணைகிறது, இது ஒரு பந்தம், ஒரு ஒப்பந்தத்தோடு இந்த குடும்பம் உருவாகிறது. இந்த குடும்பத்துக்கு பிள்ளைகள் பிறக்கும், இந்த குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் அவர்களது சந்ததியையும் மார்க்கமுள்ள ஒரு குடும்பமாக சந்ததியாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்தின் முழுமையான நோக்கமாக இருக்கிறது. மேலுள்ள ஹதீஸ்கள் அதனைத்தான் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை சொன்னது போல நபி அவர்கள் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். தஸவ்வஜுல் வதூதல் வலூத், திருமணம் முடிக்கிறீர்களா, பிள்ளை பெறக்கூடிய பெண்களை பார்த்து முடியுங்கள் என்று சொன்னார்கள். பிள்ளை பெற வேண்டும் என்பதும் இஸ்லாத்திலே முக்கியமானது என்பதை இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். இருவரும் மாத்திரம் ஒரு குடும்பம் என்ற நிலை இல்லை, பிள்ளைகள் பெற வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்வதை பார்க்கும் போது குடும்பம் என்பது திருமணத்தின் பின்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழக்கூடியதோடு மாத்திரம் இஸ்லாம் பார்க்கக்கூடிய ஒரு திருமணத்தின் நோக்கமாக இருந்தால் நபியவர்கள் இதனை சொல்லியிருக்க மாட்டார்கள். பெண்கள் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய சகோதரிகளை பார்க்க வேண்டும், அங்கே பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்களா, எனவே அந்த பெண்ணை நீங்கள் கையேந்தலாம் என்பதை நபி அவர்கள் சொல்லிக்கின்றார்கள். இதன் மூலம் குடும்பத்தில் இணைந்த ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும், ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது தெளிவாக புலனாகின்றது. நபி அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, நபிமார்கள் யார் யாரெல்லாம் வயோதிகம் அடைந்தும் குழந்தை இல்லாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது கேட்டிருக்கிறார்கள், எனக்கு குழந்தை வேண்டும், எனக்கு சந்ததி வேண்டும், நானும் என் மனைவியும் மாத்திரம் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போகக்கூடாது, நான் ஒரு திருமணம் முடித்திருக்கிறேன் என்றால் எனக்கு பின்னால் ஒரு சந்ததியை நான் உருவாக்க வேண்டும், அந்த சந்ததியும் தீனுள்ள ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும். இது நபிமார்களுடைய துஆ. நபி ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பினா தஜர்னி ஃபர்தன், அல்லாஹ்வே என்னுடைய ரப்பே என்னை நீ தனித்தவனாக விட்டுவிடாதே, என்னை நீ தனித்தவனாக விட்டுவிடாதே. எப்படி தனித்தவன் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அவர்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அப்படி இருக்கும் போது அவர்கள் எப்படி தன்னை தனித்தவன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்வது. ஒரு மனிதனுக்கு குழந்தை பின்னால் சந்ததியாக இல்லை என்றால் அவனை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னதான் மனைவிமார் இருந்தாலும் அவனை ஒரு தனித்தவனாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். எனவே இருவரும் இணைந்து அதனோடு போதும் நம்முடைய குடும்ப வாழ்வு என்று இருந்தால் இஸ்லாமும் நபிதார்களும் இப்படியெல்லாம் முன்மாதிரிகளை சொல்லித் தந்திருக்க மாட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹ்வே எனக்கு நல்லவர்களில் இருந்து குழந்தையை தா, சந்ததியை தா என்கிறார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதனை இன்னும் வேறு கட்டங்களிலே அல்லாஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவர்கள் எப்படியெல்லாம் துஆ கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி தஹப்லி மில்லதும் தவலிய தஹப்லி மில்லதும் தவலிய யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு வாரிசாக வரக்கூடிய யாக்கூபுடைய சந்ததியிலிருந்தும் விராசத் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாரிசுரிமை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்லவரை எனக்கு அன்பளிப்பாக குழந்தையாகத்தா என்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவை அல்லாஹ் இன்னும் விராதாரியாக சொல்லி வைத்தான். அல் குர்ஆனிலே சூரத்து மரியமிலே அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் பார்க்கும் போது பிள்ளைகள் பெற வேண்டும், அந்த பிள்ளைகளையும் தீனுள்ளவர்களாக நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆ எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி அமைந்திருக்கிறது, எனக்கு வாரிசாரர்களாக வர வேண்டும், யாக்கூபுடைய அவர்களுக்கு முன்னுடைய முன்னுள்ள யாக்கூப் நபியுடைய சந்ததி இல்லையே தான் வந்தவர்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்களாக வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து அந்த பிள்ளை வாரிசாக இருக்க வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். குடும்ப பரம்பரையையும் பார்க்கிறார்கள். எம்முடைய குடும்பம், எம்முடைய குடும்பம் உலகத்திலே ஒரு வரலாறு படைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனின் வரம்புகளை நிலைநிறுத்திய சமுதாயம் என்பதை உலகத்திலே காட்ட வேண்டும், எம்முடைய பரம்பரை எப்படியான ஒரு பரம்பரை என்பதை அவர்கள் முத்திரை குத்தி வைக்கிறார்கள். நாம் இது ஒரு திடகாத்திரமான முடிவு பெற வேண்டும் சகோதரர்களே. என்னுடைய பெயர் உலகத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய குடும்பத்திலே உள்ள என்னுடைய தந்தை, தாய், தாயின் தந்தை, தந்தையின் தந்தை, அவர்களுடைய மேலேறி செல்லக்கூடிய அந்த தொடர், எனக்கு பின்வரக்கூடிய நான் விட்டுவிட்டு செல்லக்கூடிய சந்ததியினர் உலகத்திலே முத்திரை பதிக்க வேண்டும். வீணிலே உறுதியாக இருந்தவர்கள் அந்த வகையிலே அடிக்கடி நாம் இந்த உறுதியையும் நாம் நமக்குள்ளே கதைத்துக் கொண்டு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. வெறுமனை வாழ்ந்து விட்டு போவோம் என்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சரித்திரத்தை உண்டாக்கி விட்டு போவோம். அதனைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், வெறும் பிள்ளை எனக்கு தேவையில்லை, நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், ரப்பி ஹப்லி மில்லதும் கதுர்ரியதன் தய்யிபா, அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே அவர்களுடைய பிரார்த்தனையை இப்படி வர்ணிக்கிறான், அல்லாஹுவே என்னுடைய ரப்பே உன்னிடத்திலிருந்து நல்ல நல்ல பரிசுத்தமான சந்ததியை எனக்கு தாங்கிறார்கள், தூய்மையான சந்ததி, இரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும், எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், உடை தூய்மையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பேச்சு தூய்மையாக இருக்க வேண்டும், அவர்களது செயல் தூய்மையாக இருக்க வேண்டும், அவர்களது பார்வை கேள்வி எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும், அவர்களது பொருட்கள் வாங்க தூய்மையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய இபாதத் தூய்மையாக இருக்க வேண்டும், இப்படியான ஒரு தூய்மையான சந்ததி எனக்கு தந்துவிடு ரப்பே என்று அல்லாஹ் அவரிடத்திலே கேட்டார்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இடத்திலே சூரத்து மரியமிலே கேட்கிறார்கள், எனக்கு வாரிசாக வர வேண்டும், மட்டுமல்ல யாக்கூபுடைய பரம்பரைக்கும் ஒரு வாரிசாக வர வேண்டும். சுபஹானல்லாஹ், நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நபிமார்கள் உலகத்திலே சொத்துக்களை பெரிய அளவு விற்று சென்றவர்களும் அல்ல, சில குறிப்பிட்ட நபிமார்களை தவிர. ஆனால் நபிமார்கள் எவ்வளவுதான் சொத்துக்களை விட்டாலும் அந்த சொத்துக்கள் பைத்துல் மாலுக்குத்தான் கொண்டு போகப்படும், அல்லது பைத்துல் மால் சீராக இல்லை என்றால் வேறு யாருக்கும் சதக்காவாக கொடுக்கப்படும். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகும் போதும் கூட அவர்களுக்கு ஒரே ஒரு நிறம் இருந்தது, சதக் என்ற இடத்திலே அந்த காலத்திலே நடந்த யுத்தத்தின் போது அவர்களுக்கு கிடைத்த ஒரு நிறத்துண்டு இருந்தது. அந்த காணி துண்டையும் பைத்துல் மாலுக்கு தான் சேர்க்கப்பட்டது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்ட போதும் கூட சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள், அது பைத்துல் மாலுக்குரியது அல்லது சதக்காவாக இருக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு வாரிசாக ஒருவரைத்தான் என்று கேட்பது அவருடைய சொத்திலே விராசம் செல்ல வாரிசுமே அல்ல, அவர்களுடைய நுபுவத்திலே, அவர்களுடைய அறிவிலே, அவர்களுடைய ஞானத்திலே, அவர்களுடைய ஆன்மீக பண்பாடுகளிலே, அவர்களுடைய உயிரோட்டத்திலே, இதிலே எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். அதுதான் அவருடைய உண்மையான அர்த்தம் சகோதரர்களே. அவர்களுடைய சொத்துக்கு வாரிசு என்று அவர்கள் கேட்க முடியாது. ஏனென்றால் நபிமார்களுடைய சொத்துக்கள் அவர்கள் மூத்தானால் சதக்காவாக போகும் அல்லது பைத்துல் மாலுக்கு போய்விடும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நோக்கம் மார்க்கமுள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்குவது, ஒரு சந்ததியை உருவாக்குவது. அந்த சந்ததியும் தீனுள்ளதாக இருக்க வேண்டும். வாழையடி வாழையாக அந்த சந்ததி போய்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் திருமணத்தின் நோக்கமே தவிர வெறும் சில குறுகிய நோக்கங்களுக்காக, வெறும் அவ்வப்போது உள்ள சில வேலைகளை செய்து கொள்வதற்காக வேண்டி ஒரு திருமணம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி வைக்கவில்லை. திருமணத்தை பற்றிய இஸ்லாத்தின் முழுமையான ஒட்டுமொத்த பார்வை இதுதான் என்பதை அன்பு சகோதரர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சையிதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு மிகவும் தெளிவாக சொல்லுகிறார்கள், பட்டவர்த்தனமாக சொல்லுகிறார்கள், நான் ஏன் என் மனைவியோடு உடலுறவு கொள்கிறேன், நான் ஏன் என் மனைவியோடு உடலுறவு கொள்கிறேன், நான் உடலுறவுக்கு என்னை நிர்பந்திக்கிறேன், கட்டாயமாக நான் அதனை செய்து வருகிறேன். எதற்காக? ஒளிவு முறை என்று சொன்னார்கள், அப்பணுக்கற்ற முறையிலே தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய துதி பாடக்கூடிய ஒரு மனிதனை என்னிலிருந்து அல்லாஹ் வெளிக்கொணர வேண்டும் என்று அவருடன் செய்கிறேன் என்றார்கள். ஒரு இலக்கியத்தோடும் அவர்களுடைய ஜிபா இருந்தது சகோதரர்களே. அவர்களுடைய வெறும் ஒரு காம இச்சையை தீர்த்துக் கொள்ளும் நோக்கத்தில் மாத்திரம் அவர்களுடைய அந்த உடலுறவு இருக்கவில்லை, ஒரு இலக்கியத்தோடு இருந்தது. ஒரு இலக்கியம் உள்ள தீனுள்ள சமுதாயத்தை என்னிலிருந்து இந்த செயலிலிருந்து கொண்டு வர வேண்டும், அல்லாஹ் அதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கியத்தோடு செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் இப்படித்தான் திருமணத்தை பார்க்கிறது. திருமணத்தின் நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. திருமணம் பற்றிய ஆயத்துகளை அல்குர்ஆனிலே ஆங்காங்கே பார்க்கிறோம். நபி அவர்களின் பொன்மொழிகளிலே திருமணத்தை பற்றி படிக்க கிடைக்கின்றது. இங்கே எல்லாம் அப்படியே எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மொத்தமாக இந்த ஒரு நோக்கத்தை தான் அங்கே காண முடியுமாக இருக்கிறது. அல்லாஹ் தலாக்கை பற்றி சொல்லுகிறான், எந்த கட்டத்திலே இந்த மனப்பந்தம் முறிய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் விரும்பாத ஒரு அம்சம் தான், அவன் ஆகுமாக்கி இருந்தாலும் விரும்பாத ஒரு அம்சம் தான் தலாக். ஏனென்றால் ஒரு இலட்சியத்தோடு உண்டாக்கப்பட்டு அவர்கள் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை, அந்த பந்தம், அந்த இலட்சியம் நிறைவேறாத நிலையில், அல்லது அந்த இலட்சியத்துக்கு இடைநடுவிலே முட்டுக்கட்டை போட்ட நிலையில், அல்லது அந்த இலட்சியம் இடைநடுவிலே வாடி அப்படியே மறுத்து போகக்கூடிய ஒரு நிலையில் முறிக்கப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அதனை சொல்லும் போதும் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த கணவனும் மனைவியும் இதற்கு பிறகு தொடர்ந்து அல்லாஹ்வின் வரையறைகளை நிலைநிறுத்த முடியாது, அல்லாஹ்வின் வரம்புகளை தமது இல்லற வாழ்க்கையிலே நிலைநிறுத்த முடியாது என்று அவர்கள் பயப்பட்டால்தான் அவர்கள் திருமண ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான். அல்லாஹுவின் வரம்புகளை அவ்விருவரும் கணவனும் மனைவியும் நிறைவேற்றுவதற்கு முடியாது என்று பயந்தால்தான் தலாக்குக்கு அவர்கள் போக வேண்டும். இனிமேல் நாம் அல்லாஹுவின் வரையறைகளுக்குள் நின்று இந்த குடும்பத்தை எமக்கு நடத்த முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அங்கேயும் அல்லாஹ் என்ன தெளிவுபடுத்துகிறார் என்றால் குடும்பத்தின் நோக்கம் இஸ்லாம், தீன், அதற்குள்ளே அந்த நோக்கம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அதுதான் அல்லாஹ்வின் வரம்புகளை உங்களால் நிலைநாட்ட முடியாது என்ற நிலை. பிறகு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் என்ன சொல்லுகிறான், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணமாகி இருந்தவர்கள் அவர்கள் மூன்று தலாக் சொல்லி பிரிந்து விட்டார்கள், பிறகு அவ்விருவரும் இணைவேற்றி விரும்பினால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த பெண் இன்னொருவரை மணந்திருக்க வேண்டும், அதுவும் விருப்பத்தின் பெயரில், அவருடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் மனமுறிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அதிலும் சொந்த ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக மனமுறிவு ஏற்பட்டு இருக்க வேண்டும். அதன் பிறகு முந்தைய கணவனோடு இவள் மீண்டும் ஒரு நிக்காஹ் செய்து கொள்ளலாம். இதனை அல்லாஹ் விவரிக்கும் போது என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு காலத்திலே வாழ்க்கையில் இருந்தோம், பின்னர் பிரிந்தோம். எதற்காக பிரிந்தோம்? அல்லாஹுவின் வரம்புகளை என்னால் நிலைநிறுத்த முடியாது என்று பிரிந்தோம். பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டாய், அதிலிருந்தும் அதே நோக்கத்தோடு பிரிந்தாய். இப்பொழுது நீங்கள் இருவரும் திரும்பிச் சேருகிறீர்களா? அவ்விருவரும் உறுதி செய்ய வேண்டும், மீண்டும் அந்த ஒப்பந்தத்திலே, அந்த மனப்பந்தத்திலே, அந்த மன வாழ்க்கையிலே அல்லாஹுவின் வரம்புகளை தாம் மீறமாட்டோம், நிலைநிறுத்துவோம் என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நிபந்தனையாக சொன்னார். மீண்டும் இணைகிறோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக வேண்டி பிரிந்தோமோ, எந்த நோக்கத்துக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தோம், எந்த நோக்கத்துக்காக பிரிந்தோம், மீண்டும் அதே நோக்கத்தின் பேரில் தான் நாம் ஒன்று சேர வேண்டும். அதுதான் அல்லாஹுவின் வரம்புகளை இந்த குடும்ப வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவது. எனவே அன்பர்களே, சகோதரர்களே, இந்த குடும்பம், இந்த குடும்ப வாழ்க்கை மனமுடித்தல் என்பதின் முற்றுமுழுதான இஸ்லாத்தின் பார்வையும் நோக்கமும் ஒரு குடும்பத்தை, எப்படியான குடும்பம், தீனுள்ள ஒரு குடும்பத்தை, ஒரு சந்ததியை, எப்படியான ஒரு சந்ததி, தீனுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவது, இதுதான் ஒவ்வொருவருடையும் நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் மனமுடித்தவர்கள் அப்படித்தான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி விரும்பியோ விரும்பாமலோ, நாம் விளங்கியோ விளங்காமலோ முடித்திருந்தாலும் எம்முடைய பார்வையையும் எம்முடைய குடும்பத்தை பற்றிய நோக்கத்தையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மனமுடிக்க இருப்பவர்களும் சகோதரர்களே, இப்படித்தான் நாம் எம்முடைய திருமணத்தின் நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெளிவோடு நாம் திருமணம் செய்து கொள்வதற்கு முயல வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன நபி அவர்கள் இதெல்லாம் பார்க்க சொல்லினால் பிறகு ஒரு திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் திருமணம் பற்றிய நோக்கத்தை தெளிவுபடுத்தி தந்து அந்த அடிப்படையிலே அல்லாஹுவை திருப்தியுடக்கூடிய ஒரு திருமண இல்லற வாழ்க்கையை எமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.